ీరావళీ పంచకం శ్రీమన్మాదీమే గురోర్మండలం సింధూరారుణ విగ్రహాయనా మాణిక్యమౌళిస్తారాయక శేఖరాక్షోరుహాం పాళిభ్యామూర్ణరత్నకటకం విశ్రదీం సౌమ్యాం రత్నకటరామంబికా. క్షయవృద్ధి నిర్ముక్త క్షత్రపాల సమర్పిత వంద్యవంతృజన వత్సల వాగ్వాదిని వామకేసి వన్నీ మండల వాసిని భక్తిమత్కల్పదతికా పశుపాద విమోచిని సంహృత శేష పాఖండ సదాచార ప్రవర్తిక. భక్తిమత్ కల్పలతిక వరకు పార్థం పశుపాత విమోచని అడత్తదాను ஒரு நாம. பசுக்கள் யாருன்னு பலவிதமான அர்த்தங்கள் பண்ணினார். ஒரு 9 அர்த்தம் முன்னால நமக்கு சொன்னார். அதற்கு பிறகு சைவ சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்க கூடியதான 3 விதமான பக்தால சொல்ற. பக்தர் ஆர்த்தோ ஜிஜாசுர் அர்த்தார்த்தி ஜானீச்ச பரதர்த்தபான்னு 4 விதமாக பக்தி செய்யக்கூடியதான வியக்திகள் உலகத்துல காணப்படுகிறார் அப்படின்னு பகவான் பகவத்கீதையில சாதிச்சிருக்க. அப்படிப்பட்டதான 4 பக்திகள் பக்தாளுக்குள்ள 3 விதமான வகைக்கு சேர்ந்தவாள். அவர் சாத்தியமாக பகவான நாம் அடையணும் அப்படின்னு இல்லாமல் பக்தியினால இன்னொன்னு அடையணும்னு நினைக்கிறான். நமக்கு பகவான தியானம் பண்ணினதுனால கஷ்டங்கள் போகணும், பகவான தியானம் பண்றதுனால நமக்கு நிறைய விவகாரங்கள் தெரியணும், பகவான தியானம் பண்றதுனால நமக்கு காசு வரணும் இப்படின்னு நினைக்கிறவா சில பேர். அவளுடைய பக்தி எதுல இருக்க அவளுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் வேணுங்கிறதுக்காக பக்தி பண்ற. ஆனா இந்த ஜானின்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் பகவான அறியணும் என்பதற்காகவே பக்தி பண்ற. அவருக்கு எது வேணும் பகவான பத்தி தெரிஞ்சுக்கணும், பகவத் பக்தி தான் வேணும், அதற்காக வேற எதற்காகவோ பகவான உபயோகப்படுத்தல. இப்படி 4 விதமான பக்தால அங்கே சொல்லி ஜானீதோ ஆத்மஜீவமே மதம் அப்படின்னு அங்கே சொன்னார். இதையே வேற விதமான பக்தி சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்க. பக்தி சாஸ்திரங்கள்ல சொல்லும் பொழுது ரத்னக்ரைவேய சிந்தாக லோலமுக்தா பலான்விதா அப்படின்னு ஒரு நாம நம்ம பார்த்தோம். அம்பாளுடைய கழுத்துல இருக்கக்கூடியதான ஒரு நெக்லஸ் வச்சுக்கிறேன். அது எப்படி இருக்கு அப்படின்னா, முதல்ல ஒரு சரம் இருக்கு, அதுல இருந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக தொங்கிட்டு இருக்கு, அதுக்கு கீழே முத்துக்கள்லாம் இருக்கு. இந்த முத்துக்கள் கொஞ்சம் ஆடினாலும் நிறைய ஆடுறது, தலை எப்படி அசிச்சா முத்துக்கள்லாம் நிறைய ஆடுறது, ஆனா அதுக்கு மேல் இருக்கக்கூடியதான பகுதிகள் அவ்வளவு ஆடல. அதே மாதிரி மனுஷியாளுடைய மனசு ரொம்ப லோலமாக இங்கும் அங்கும் அலைஞ்சுண்டு இருக்கிறவா இருக்கிறதுக்கால அவளுக்கு சகலாள்னு பேரு. அதை விட கொஞ்சம் பக்தி பண்ணும் பொழுதோ தியானம் பண்ணும் பொழுதோ ஜபம் பண்ணும் பொழுதோ மனசு நிக்கிறது, இந்த சமயத்துல மனசு நிக்க மாட்டேங்கிறது அப்படின்னு இருக்கிறவாளுக்கு பிரளயாகலான்னு பேர். பகவான தியானம் பண்ண தொடங்கினதுமே மனசு அப்படியே நின்னு போறது கல்லாட்டம், அப்படி இருக்கிறவாளுக்கு விஞ்ஞான கேவலாள். இப்ப பிரளயாகலாளுக்கு 3 விதமான மலங்கள் உண்டு. எது? ஆணவ மலம், காயிக மலம், கார்மிக மலம். 3 மலங்கள் உண்டு. ஆணவ மலம்னா என்ன? சரீரத்துல நான் எனக்கூடியதான ஒரு அகங்காரம், நான் சொன்னபடித்தான் எல்லாம் நடக்கணும், என் இஷ்டமா தான் எல்லாம் நடக்கணும், நான் தான் உயர்ந்தவன் எனக்கூடியதான ஒரு எண்ணம், இது ஆணவ மலம். அதுக்கப்புறம் காய கார்மீகமலம் கர்மாக்களை நல்ல பண்ணி கேட்ட கர்மாக்கள் பாப கர்மாக்கள் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்க பச்சல இது கார்மிக மலம்னு பேரு. அது இல்லாமல் சரீரமாக மாறின பிறகு இந்த சரீரத்துல ஏற்படக்கூடியதான மலங்கள் எப்படி நான் அந்தனர் நான் அந்நியன் நான் இப்படி இருக்கேன் நான் அப்படி இருக்கேன் எனக்கு மரியாதை கொடுக்கணும் இப்படின்னு சரீர சம்பந்தமான தர்மங்களையே தன்னிடத்துல வைத்துக் கொண்டு அதுக்கு தக்கவாறே இருக்கணும் என்று நினைக்கிறாள் பார்த்தல இது கார்மிக மல காய்க மல. இப்படி ஒரு மலம் மட்டும் இருக்கிறவா விஞ்ஞான கேவலா, ரெண்டு மலம் இருக்கிறவா பிரவயாகலா, சகலாளா இருக்கிறவா மூணு மலமும் இருந்துருக்க. இப்படி இருக்கக்கூடியதான இவாளுடைய மலங்களை போக்குறவள், இவாளுடைய மனசுல இருக்கக்கூடியதான மூணு விதமான மலங்களையும் போக்குறவள் அம்பாள். அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல இப்ப ஒரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்க. பசுபாக விமோசனா பசுக்கள் அந்த பசுக்களுடைய பாசம் எது இந்த பாசங்களை போக்கடிக்கிறவள் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல பாசங்கள் என்னது அப்படிங்கறது இப்படிப்பட்டதான மூன்று விதமான பாசங்கள் அப்படின்னு சொல்லியிருக்க. இது சொல்லக்கூடியதான ஒரு வியாசத்துல அம்பாளுடைய திரு அவதாரங்களை நமக்கு சொல்ற. அம்பாளுடைய அவதாரங்கள் ஒரு மூணு அவதாரங்கள் இந்த நாமாக்கள்ல இருந்து சொல்லி அம்பாளுக்கு அவதாரம் உண்டா என்ன அப்படி தெரியலையே அப்படிங்கிறது நிறைய அவதாரங்கள். அதுல இன்னைக்கு நம்ம மூணு அவதாரங்களை பார்க்க போறோம். ஒன்னு சக்தி தேவின்னு ஒரு அவதாரம், அதுக்கு மேல மங்கள சண்டிகான்னு ஒரு அவதாரம், அதுக்கு மேல மானசா தேவின்னு ஒரு அவதாரம். இந்த மானசா தேவியை பத்தி ரொம்ப பேர் பார்த்திருப்பேன். அந்த ரிஷிகேஷங்கள ஹரித்வார கஷேத்திரங்கள்ல மானசா தேவிகளுடைய மந்திரம் இருக்கு. அந்த மந்திரமானது அங்கே விசேஷமாக மானசா தேவின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஸ்வரூபமே அம்பாளுடைய ஒரு அவதாரம். இது இல்லாம முக்கியமா நமக்கு வேண்டியது சக்தி தேவியினுடைய அவதாரம். சக்தி தேவி எதற்காக அப்படின்னா மனுஷர்களுக்கு தம்பதிகளா இருக்கிறவளுக்கு ஒருத்தருடைய மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்காக. சாதாரணமாக வேற இடத்துல பிறந்து வேற இடத்துல வந்து இருக்கும் பொழுது ரெண்டு பேருடைய மனசும் ஒன்று சேருவதுங்கிறது கஷ்டம். பாலும் தயிரும் கலந்தா பால் பாலா இருக்க தயிர் தயிர் ஒன்னா சேர்றதா ஒன்னு ஆயிடுறதா அதுக்கு புரசதாஜ்யம். இப்படி சாஸ்திரங்கள்ல இப்படி ஒன்னு ஒன்னு சேர்ந்து தயிரையும் நெய்யும் கலந்து ஹோமம் பண்ணுங்கிறார். என்ன சுவாமி இப்படி எல்லாம் பண்றது சேரணும்? இப்படி ஆதுனிகமாக இருக்கக்கூடியதான தம்பதிகளுடைய மனசு ஒருத்தர் புரிஞ்சிருந்து அவளுக்கு குழந்தைகள் பிறந்து அவளும் நல்ல வழியில இருக்கிறதுக்கு சகாயம் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் சக்தி தேவியினுடைய ஒரு ஸ்வரூபம். மங்கள சண்டி ஆகல மங்களங்கள் நடந்துட்டு இருக்கணும். எப்ப பாரு எங்க ஆகல இந்த வருஷம் பண்டிகை இல்ல இதேதான். என்னதான் யாரோ ஒருத்தர் இவாளுக்கு இந்த பக்கம் ஏழு தம்பதிகள் அந்த பக்கம் ஏழு தொகைகள் எப்ப பார்த்தாலும் யாரோ போயிட்டார், அதனால பண்டிகை இல்லைன்னா எங்கேயாவது ஒரு வருஷம் ஒன்னும் இல்லையான்னு வச்சுங்களேன் பழைய வழக்கம் இந்த வருஷம் பண்டிகை இல்ல இப்படின்னு ஒரு சின்ன ரொம்ப பேர் பண்ணியிருந்திருக்கா. எது வேணுமோ அந்த பண்டிகை இல்லைங்கிறதுக்காக சினிமாக்கு போலியா, பண்டிகை இல்லைங்கிறதுக்காக வேற காரியங்கள் நடத்தலையா? பண்டிகைன்னா கொண்டாடப்படாதுன்னு இருக்கே தவிர ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் பூஜை பண்ணப்படாதுன்னு யாராவது சொன்னாலோ நம்ம என்ன சொல்றோம்? பண்டிகை இல்லைங்கிறத ஒன்னு வழக்கூட ஏற்று வைக்கிறது இல்லையா அப்படி பண்ணப்படாது. பண்டிகைன்னா பொது ஆடைகள் அணைக்கிறது இல்ல அவ்வளவுதான். அது தவிர நீதி பண்டிகை இல்லைங்கிறதுக்காக நீதி பண்றதெல்லாம் நிறுத்தப்படாது. விரதாதிகள்லாம் விசேஷமான விரதங்கள் பண்ணப்படாதே தவிர நிதி பூஜைகள்லாம் அவசியம் பண்ணி ஆகணும். அது தெரியாம ஜனங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்க. அப்படி இல்லாமல் வீட்டுல எப்பொழுதுமே மங்களங்கள் நடந்து கொண்டே இருக்கணும்ங்கிறதுக்காக அந்த மங்களத்தை அதிகரிக்கக்கூடியதான ஒரு சுலபம் மங்களாதேவி மங்கள துர்கான்னு பேர். இது ஒரு அவதாரம். அம்பாளுடைய அவதாரங்கள்ல ஆறாவது அவதாரமா இருக்கிறதுனால சக்தி தேவின்னு சொன்னேன். இது மங்கள கௌரின்னு பேரு. மங்கள கௌரி ரத்தம்னே சில பேர் பண்ணிட்டு இருக்க. அந்த மங்கள கௌரின்னா மங்களாம்பிகான்னு பேரு. மங்களம்னே பேர் வச்சுக்கிறான். அது அந்த மங்களம்ங்கிற ஸ்வரூபம் தான் அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம். அதற்கு பிறகு அடுத்ததாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் நம்ம சொல்லக்கூடியதான மானசா தேவி. இந்த மானசா தேவியினுடைய சுரூபம், அந்த அம்மாவுடைய காரியங்கள் என்ன ஏதுன்னு அந்த அம்மா திருக்கக்கூடியதான 16 திருநாமங்கள் எல்லாமே இந்த பசுபாச விமோசனிங்கிற நாமாவில இருந்து வருது அப்படின்னு சொல்லப்படுற சாதிக்க போற. இப்ப முதல்ல நம்ம அந்த பசுபாச விமோசனிங்கிறது சைவ சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்காரோ அந்த சுரூபத்தை பார்ப்போம். ஏதேத சகலாக அத்த மல மாயா சப்தம் அணுபேத பரவு ஏதேத சகலாக பசவஹ மல பாக அபாகாபியாம் துவிதாஹ. இந்த மலம் மல பாகம் அபாகம், மலம் பழுத்தது பழுக்காம இருக்கிறதுங்கிறது ரெண்டு விதம். கத்திரையே பக்வமலாக திரையஹா, அந்த மனசுல இருக்கக்கூடியதான அழுக்கெல்லாம் பழுத்தவர்கள் 3 பேர். தேசாம் மத்தியே அஷ்டாதசோத்தர சதசம்யாக 118 பேர். அவளுக்கு சித்தாள் பேர். இந்த சித்தாள் திராவிட தேசத்துல ரொம்ப பேர் சித்தர்கள்னு சொல்லிட்டு இருக்கா. இவர்தான் பரிபூர்ண சிவானுகிரக வசாத்து, பரிபூர்ணமாக பரமேஸ்வர அனுகிரக வசத்தினால மந்திரேஸ்வரதாம் ஆஸ்திராகா, இவாளுக்கு மந்திரேஸ்வரால்னு பேர். அந்நிலையை அடைந்தவர்கள் சேத சதருத்ராக்கியா, இவாளை தான் வேதத்துல சதருத்ரீயம்னு சொல்றது. சதருத்ரீயம்னு நமஸ்தேருத்ரமன் யவஹூதோதைர வேணமஹான்னு ஆரம்பிக்கிறதா ஐயா, இவைகள்ல இவாளை பத்தி விசேஷமா இவாளுடைய நிலைய பத்தி அங்கே சொல்லியிருக்கு. சதருத்ராக்கியா அஷ்டவ சத மண்டலினா அஷ்டவ குரோத பட்டாரகாதயா வீரேஸ்வரா வீராந்தி அஷ்ட சதுஷ்ட ஷஷ்டி நவகம் சொல்லிருக்கா. ரெண்டு எட்டுக்கள், அந்த ரெண்டு எட்டு தான் அஷ்டவ சத மண்டலினா அஷ்டவ குரோத பட்டாரகாதயா வீரேஸ்வரா. வீரேஸ்வரான்னு சில பேர் ஸ்ரீகண்டான்னு அந்த ஸ்ரீநாதாதி குருத்ரயம் அப்படின்னு ஆரம்பிச்சது பார்த்தா அங்கிருந்து வரக்கூடிய ஸ்ரீகண்டாச்சாரிய கோவிதி அஞ்ஞானதி ஆச்சாரிய ரூபேன சிவையேவ அனுகிருணாதி, எல்லோரையும் பரமேஸ்வரன் குரு ரூபமாயிருந்து இவாளை காப்பாத்துறார். ஞாபகம் வச்சுக்கணும், பரமேஸ்வரன் லோகத்துல ஜனங்களை காப்பாத்துறதுக்கு குரு குருனுடைய வாக்கிலிருந்து வரக்கூடியதான சொல், அது வழியாக வர காப்பாற்றுறார். போகேன மலபாக்காய அபரிபக்வமலாஸ்ரயாம்ஸ்து, மலமானது பாகமாகாதவர்களுக்கு உலகத்துல மறுபடியும் மறுபடியும் பிறவியை கொடுத்து போகாய மலபாக்காய நானாயோனிடு விரியும் பல பிறவிகளை அவளுக்கு கொடுத்து சோபித அனுகிரகேவா, அவளுக்கு அதுவும் அனுகிரகம் தான். சதுத்தம் மலாதி நாம பாக்கேது சாமான்யானுகிரகோ பவேது, இந்த நம்ம பண்ணினதான பாபமானது அனுபவத்தினால பழுக்கலின்னா சாமானிய அனுகிரகோ பவே, சாமானிய அனுகிரகம் கிடைக்கும். அதிகாரிகம் ஐஸ்வர்யம் சிவானுகிரக மாத்திரத ஆதிகாரிகம் ஐஸ்வர்யம். இந்த ஜென்மாவிலேயே தபஸ் பண்ணி ஜபம் பண்ணி குருநாதர் சொன்ன பிரகாரமாக நம்ம வாழ்க்கையை நடத்தி வைத்துக் கொண்டு கோபாதிகளை ஜெயிச்சு அப்படி அநேக அனாவசியமாக பல பேர் பொறுப்புகள்ல ஆசைப்படாமல் நல்ல வழியிலேயே இருந்தோமே இந்த ஜென்மாவிலேயே மலமெல்லாம் பார்க்க மாட்டோம். அதிகாரிகமைஸ்வரியம் சிவானுகிரக மாத்திரத பகவ திரிப்பிரகாராஸ்து பிராப்னு பரமேஸ்வரி. இவனுக்கு பசு பாச விமோசனி, பசுக்களுடைய பாசங்கள், இப்படிப்பட்டதான 3 விதமான பாசங்களையும் விமோசனி விசேஷன அப்பொழுதே அறுத்து தருகிறார். நானாயோ நிட்டு பாத்தாய இனியும் அனுதிதிருஷ்டையா நானாயோ நிட்டு பாத்தாய, அப்படி யார் இந்த ஜபாதிகள் பண்ணல, நாமோச்சாரணம் பண்ணல, அம்பாளுடைய நாமாக்களை சொல்றதே இல்லை, அப்படி ஏதோ லோகத்துல இருக்கிற போல விஷயங்களையே அனுபவித்துக் கொண்டு அப்படியே கடத்து வாழ்க்கையை கடத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பல பிறவைகளை கொடுத்து அந்த பிறவைகள்னால் அவளுக்கு வைராக்கியம் வரும்படி பண்ணி மறுபடியும் அனுகிரகம் பண்றாளா. அணு கர்மாக்கிய பாசத்வய பத்தாக பிரளயாகலா, இதுக்கு முன்னால 3 பாசங்களும் இருக்கிறவள சகலாகன்னு சொன்னேன். ஆணவ மலமும் கார்மிக மலமும் ரெண்டும் மட்டும் இருக்கிறவாளுக்கு பிரளயாகலான்னு பேர். தேபி தயோ பரிபாக ததபாவாபியாம், அந்த பரிபாகம் அந்த ரெண்டு விதமான மலங்களுடைய பரிபாகம் அது இல்லாததுனால ஜீவிதாக, பரிபாகம் உள்ளவர்கள் ஒருத்தன் பாபம் பழுக்காதவர்கள் சில பேர். சேஷு அந்தியாக இன்னும் பாபம் போகாதவர்களுக்கு கர்மவசா உத்தமயோனிட்டு ஜாயந்தே, அவளுடைய கர்மாவுக்கு தகுந்த போல வளம் குறைச்சலா இருக்கா இல்லையா, அதனால உத்தம யோகம். முன்னால இருக்கிறது பசு யோகம். இப்ப என்ன பண்றா, மனுஷால் தேவதைகள் கந்தர்வாள் எட்டாள் கிண்ணராள் கெம்புருடாள் அங்கங்கள்லாம் அவளுக்கு திருவையை கொடுக்கிறாள். தேஷு அந்தியாக கர்மவசாது உத்தம யோனிகள் ஜாயந்தே ஆத்யேஷு, முதல்ல இருக்கிறவா பாபம் பழுத்தவா, எத்ரே ஈஸ்வரானுகிரக சத்ரத்தே புவனேஸ்வராக பவந்தி, ஈஸ்வரானுகிரகத்தினால அந்தந்த இடத்துல பெரிய நல்ல யோகியா பிறக்கிறான். சதுத்தம் ஸ்வச்சந்த சங்கிரஹே, இதெல்லாம் எங்க சொல்லிருக்கு, ஸ்வச்சந்த சங்கிரஹே. மிஸ்ரா பிரமாத்ருபாத்யு பிரளயா கல சந்தியகாஹ மிஸ்ராஹ என்று புண்ணியமும் பாபமும் சேர்ந்து இருக்கிறவா. பிரளயாக்கல சந்தியகாஹ புண்ணியஸ்தக சரீரஸ்த, புண்ணியஸ்தகம் எனக்கூடியதான சரீரத்தோட பிரத கர்ம வதாத்ரியே சர்வயோ நிஷுசம் பிராப்திய போகாத்தியம் ஸ்வஸ்வ கர்மணான்னு, எல்லா யோனிகள்லயும் அங்கெங்கே பிறந்து போகாத்தியம் ஸ்வஸ்வ கர்மணாம், அங்கே இவா பண்ணியதான புண்ணியங்களுடைய பலன்களை அனுபவிக்கிறா. கந்தர்வாளா பிறந்தாலோ எட்டாளா பிறந்தாலோ மனுஷால விட அவளுக்கு ரொம்ப வசதிகள் உண்டு, சௌக்கியமா அந்தந்த லோகத்துல இருக்க அனுபவிக்கிறா. தேசாம் து கர்மசாமியே சிவஸ்வயம், ஆனாலும் அங்கிருந்து இறங்கி வராமல், உத்தம லோகம் கிடைச்சிருக்கு அங்கே துஷ்டங்கம் வரலாமோ இல்லையோ, கெட்ட சங்கத்துல மறுபடியும் கீழே விழலாமோ இல்லையோ, அப்படி கீழே விழாம பாத்துக்கிறாளாம். பஸ் அவளுக்கு எப்பொழுதும் கெடுதலான ஒரு சங்கம் வராம பாத்துக்கிறான். அவளுடைய பாபங்கள்லாம் போன பிறகு சாக்கிஞ்சித் அனுக்ரஹ்யதா, அவளுக்கு அனுக்கிரகம் பண்ணி ஜலதத்வாதிதத்வானாம் மத்யே லோகேஸ்வரஸ்யா த்ரிதா, ஜலதத்துவங்கள் நாகாதி லோகங்கள் அந்த லோகங்கள்ல உயர்ந்ததான ஒரு பதவி கிடைக்கிறா போல பண்றான். இப்படி சகலால பத்தி சொல்லியாச்சு, பிரளயகலால பத்தி சொல்லியாச்சு. ஆணவமல மாத்திரபத்தாக விஞ்ஞான கேவலாக, விஞ்ஞான கேவலாக அவளுக்கு ஒரே மலம் தான் உண்டு. இந்த சரீரத்தில் நான் எனக்கூடியதான தோற்றம் அவ்வளவுதான். இதெல்லாம் பக்தி பண்ற, ஜபம் பண்ணிட்டு இருக்க, நாம பாராயணங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க, நன்னடத்தையோட கூடியிருக்க, பொய் பேசுறது இல்ல, யாரிடத்திலையும் சினம் கொள்வதில்லை, இப்படியே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க, இப்படி இருக்கிற வாழ்க்கை ஒரு ஸ்வரூபம் என்ன, இவாளுக்கு விஞ்ஞான கேவலான்னு, கேவலமான விஞ்ஞானம் உள்ளவர்கள், கேவலம் சுத்தம் நிராகாரம் சுத்தமான அப்படிப்பட்டதான விஞ்ஞானம் உள்ளவர்கள், வேதாந்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியதான விஞ்ஞானத்தை முயற்சியுடன் அடைந்தவர்கள். என்னமோ ஏதோ அப்படின்னு இல்லாமல் நாமும் சாஸ்திரங்களை வாசிக்கணும், உபனிஷத்துகளை வாசிக்கணும், அம்பாளுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கணும், அம்பாளுடைய நாமாவை தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் இந்த நிலையிலேயாவது நமக்கு கிடைச்சதேன்னு இருக்கிறவ, வாழ்க்கைய போயிடுதுன்னு இல்ல, இப்பவாவது கிடைச்சதே நமக்கு, இப்பவாவது அதை மேற்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு மனசுல தாபத்தோட யாரு முயற்சி பண்றாளோ அவளுக்கு விஞ்ஞான கேவலம். அண்ணது ஆணவ மல மாத்திர பத்தாக விஞ்ஞான கேவலாக, சதுக்தம் மல மாத்திரேன சம்பந்த பசு விஞ்ஞான கேவலா, மல மாத்திரேன ஒரே ஒரு மலம் தான் ஆணவ மலம், அதனால மட்டும் சேர்ந்து இருக்கிற வாழ்க்கை விஞ்ஞான கேவலா. அல்லது சுபத்வ மல விஞ்ஞான கேவல ஸ்வயம் பிரியே, அம்மா சஹா ஸ்வயம் சுபத்வ மல விஞ்ஞான கேவலா, விஞ்ஞான கேவலாளுக்குள்ளேயே சுபக்வமான மனசு, மனசானது ரொம்ப சுத்தமாக இருக்கு. ஆணவ மனம் ஒண்ணு இருக்கு, அந்த மனம் இருக்கிறதுனாலதான் மனிதனா பிறந்து இருக்கான், அதுவும் போயிடுதுன்னா பிரம்மமா ஆயிடுவான். அப்படிப்பட்டவன் எல்லா மதமும் போறவன். சேபி சமஸ்தமாப்த கலுஷாக அசமாப்த கலுஷாச்சாதிவிதாக, அவாளையும் சமாப்த கலுஷால் ஆணவ மலம் எனக்கூடியதான மலமும் இந்த ஜென்மாவில புறவியோட வந்தது, அதுவும் சாதனத்தினால குறைச்சுண்டவா. சாதனம் என்ன, ஜபம், குருவாக்கிய பரிபாலனம், குரு சேவா, அதுக்கு பிறகு தான் நன்னடத்தலை இருத்தல், இப்படியே இருந்ததுனால மனசுல இருக்கக்கூடியதான மலம் எல்லாம் போயிடுத்து. அது சில பேர், சில பேருக்கு மலம் இருக்கு. சமாப்த கலுஷாக அசமாப்த கலுஷாச்சா இது ஜீவிதாக, ரெண்டு பேர் சத்ர ஆத்யாஹ வித்யேஸ்வராஹ. அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி பண்ணி பஞ்சதசி மந்திரம்னு 45 லட்சம் ஜபம் பண்ணுவான். அதே போலயே சோடசி மந்திரம்னு சொன்னா அது 45 லட்சம், அப்படி அந்த விதமாகவே ஜனத்தை பண்ணி பண்ணி என்ன ஆயிடுச்சு, மனசுல இருக்கக்கூடியதான ஒரு சின்ன அழுக்கு கூட அந்த கண்ணாடிய தொடக்க தொடக்க அந்த கண்ணாடி எப்படி பளிங்குன்னு பிரகாசிக்கிறதோ அப்படி மனசு சுத்தமா இருக்கு. அப்படிப்பட்டவாள் அவளுக்கு வித்யேஸ்வரான்னு. அவளுக்கு எதை அம்பாளை பத்தினதான தத்துவங்கள் தந்திரங்கள் எது வந்தாலும் சரி கூட்டமா புரியறது, புரியறது மட்டுமல்ல எடுத்து சொல்ல தெரியறது. அவ சொன்னா நம்ம கேட்டா மனசுல நல்லா புரியுது. இப்படி இருக்கிறவாளுக்கு வித்யேஸ்வர அல்லது அந்தியாஸ்து சப்த கோடி மகா மந்திராத்மகா. மீதி உருவத்துல இருக்கிறவாள் மந்திர உருவம், ஜபத்தை பண்ணி பண்ணி அவளே மந்திரம், மந்திர ஜபம் பண்ணினத்தினால அவளுக்கு என்ன ஏற்பட்டது, அவளுடைய ஸ்வரூபமே மந்திர வடிவமா ஆயிடுச்சு, மந்திரமூர்த்தியாச்சு. இவனதான் சொல்லுதோ காயத்ரி மந்திரத்தை உட்பட கதிக்கிறது இல்லைன்னு வச்சுட்டு இருக்கோம். மந்திரம் மனநா திராயதேங்கி மந்திரா. இந்த மாநில பிறவியில நீங்க செய்யக்கூடியது ஒண்ணுதான், எது எப்பொழுதும் செய்யக்கூடியது ஒண்ணுதான், மந்திர ஜபம். இந்த மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க என்ன ஆச்சுன்னா மனுஷன் இந்த கீழே இல்லாம அப்படியே அவன் வளர்ந்துட்டே இருக்கான். அது வந்து மனுஷாளுக்கு தெரிய மாட்டேங்குது, இது ஏதோ கஷ்டமான காரியம்னு நினைக்கிறோம். உங்களை காசு கொடுக்க சொன்னாலா, சரீரத்தினால சிரமப்படுத்த சொன்னாலா, நீங்க ஏதாவது பண்ணுங்கோ, நடங்கோ போங்கோ உட்காருங்கோ சாப்பிடுங்கோ, மந்திர தினம் மனசுல ஒழிந்திருக்கலாமோ இல்லையோ, உங்க மனசானது வேற எங்கேயும் போகாமல் ஒரு இடத்துல நிக்கலாமோ இல்லையோ, அது ஏன் பண்ண மாட்டேங்கிறேள். சப்த கோடி மகா மந்திர ஸ்வரூபா, 7 கோடி மந்திரங்கள் இருக்க மகா மந்திரங்கள் அந்த மந்திர வடிவமாகவே இவர்கள் ஆகிவிட்டார்கள். சந்யாசு சப்த கோடி மகா மந்திராத்மகா நச்சதேதாம் ஜடத்வமிதி சங்கியம். மந்திரங்கள்லாம் சப்தஸ்வரூபம், சப்தம்னா ஜடம் தானே, இவனும் ஜடம் ஆயிட்டானோ அப்படின்னு நினைக்காதீங்க. சப்தரூப சரீராணாம் ஜடத்வேபி, சப்தம் என கூடியதான உருவத்தில் அவன் ஜடர்களாக இருந்தாலும் சரீரினம் அஸ்மாகமிக சேதனத்தோபத்தே, உள்ள இருக்கிற ஆத்மா சேதனம் தானே, சோ நடக்கும் மந்திர ஸ்வரூபமா இருக்காளாம். அப்படி ஆகணும், உங்க மூச்சு காத்தாகவே ஆகணும் மந்திரம். நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் உங்க மனச மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கு. அப்படி ஒரு பிராக்டிஸ் பண்ணணும்ங்கிற. அத ஏவ மிருகேந்திர சம்ஹிதாயாம், இத நான் சொல்லவே மிருகேந்திர சம்ஹிதை சொல்றது எப்படி, அத அநாதிமலோபேத சர்வகிருத் சர்வத்ருக் சிவா அநாதி மல உபேத. பிறவியோட வந்ததான ஒரு மலம் எத்தனை ஜென்மாக்களா இருக்குன்னு தெரியல, அவ அப்படிப்பட்டதான அவர்களுக்கு சர்வகிருத் சர்வத்ருக் சிவா, சர்வகிருத் எல்லாவற்றையும் செய்பவர், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவர், சாட்சி பேதா கேவலோன்னு குடக்க சர்வதிருக்க, எந்த மனிதன் எந்த பிராணி என்ன நினைக்கிறான் என்ன கருதுகிறான் அப்படின்னு அவ மனசுலயே இருந்து நீங்க பாக்கிறாரா. இத பாக்கிறதுக்கு வேற ஒரு சாதனம் தேவையில்லை, சிசிடிவி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அவருக்கு. ஏண்டா உங்க மனசுக்கு பின்னால் என்ன உட்கார்ந்து இருக்கார், ஆகையால் அப்படியே பார்க்கலாம். சர்வக்ரு சர்வதிருக் சிவா பூர்வம் பூர்வம் யத்யாசிதோ பாசஜாலம் அபோகதி, பூர்வம் யத்யாசித முன்னால மாத்தினதான அந்த மனசுல இருக்கிற தோஷங்கள் எல்லாவற்றையும் அடியோட மறுபடியும் அந்த மலம் வராம அத அறுக்கிறார். பூர்வம் யத்யாசிதோ பாசஜாலம் அபோகதி, பாசஜாலம் பாச கூட்டங்கள் இதுவர் எந்த பாசமும் உங்களை வர விடாமல் அத காப்பாத்துற, பரவ வேஷ்டிய வெளுப்பா தோச்சு அயன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா அழுக்கல போய் உட்கார்ந்த மறுபடியும் அழுக்க ஒட்டிக்குமோ இல்லையா, இதுமேல என்ன பண்றான், அழுக்கல உட்காராம பண்ணிட்டேன். மறுபடியும் இந்த மனசானது கெட்ட வழிக்கு போக விடாம பண்ணிட்டேன். அது ரொம்ப விஷயம், ஏன்னா மனிதனும் இல்லையோ, அவன் 10 பேரோட சேர்றான், சேரும்பொழுது அவளுடைய பாபங்கள்லாம் சங்கிராமந்தி பாபானி தைல பிந்து இவம்பசா, வாழி ஜலத்துல ஒரு டிராப் ஆயில் விட்டுல, ஏன்னா அந்த எண்ணெயானது எப்படி எல்லா பக்கத்திலயும் தானா பரவுறதோ அப்படி உலகத்துல பாபம் பரவிண்டே இருக்கு. அந்த பாபமானது உங்களை வந்து சேராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு காப்பாத்துறேன். உங்களை சுத்தியும் ஒரு 10 அடி அளவுல நெருப்பு ஜ்வலிக்கிற போல பண்ணிருக்காளாம். புறதோ வன்னி பிராகாரம், வன்னி பிராகாரம் ஃபயர் வால்,
அப்படி பண்ணி வச்சுக்கலாம். அதனாலதான் போக்குறது திக்பந்தகான்னு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நாங்கெல்லாம் நியாசமே பண்றது இல்ல சார், ஜபமே பண்ணிட்டு இருக்கேன்னா ஜபமும் பண்ணல. ஏன்னா அதுல ஒரு பிடிமானம் இருக்குமையானால் யாசங்கள் பண்ணி எப்படி பண்ணணும் என்ன ஏது தெரிஞ்சல ஒரு பக்தி ஸ்ரத்தையோட பண்ண வேண்டாமா? உங்களுக்கு எந்த எண்ணமும் உங்க கிட்ட வராம இருக்கிறதுக்கு எத்தனை வழி பண்ணி கொடுத்துருக்கா? எங்களா போக வேண்டாம், தானா வரக்கூடதும் வராம அப்படி காப்பாத்தின் இருக்காளோ இல்லையோ அவசியம் பற்றதில்லை. ஆகையா பாசஜாலம போகதி, இனிமேல வேறு விதமான துன்பமும் வராம காப்பாத்துறாள். ஆகமிக அத்தியாகுஹோ, இந்த தந்திரங்கள்ல ஆகமங்கள் சொல்வது முக்தி முக்தமணி முக்தமணு நாம் ஸ்வவியாபாரே சமர்த்தி நாம் ஜடவத் கத்திய விதத்தே சர்வானுகிரக சம்போ முக்தி முக்தி மணு நாம் முக்தியும் முக்தியும் முக்தியத்தான் தருவேன். இந்த வாழ்க்கையில நீங்க கட்டப்பட்டுதான் ஆகணும்னு சொல்ல மாட்டாராம். இந்த வாழ்க்கையில எப்பொழுது நீங்க அம்பாளை தியானம் பண்ண ஆரம்பிச்சதோ அன்னிகள் இருந்து உங்களுக்கு இந்த வாழ்க்கையில என்னென்ன வேணுமோ நீங்க கேட்காத போலாலும் கொடுக்கற ஸ்ரீ சுந்தரி சேவன தத்பராணம் போகஸ்த மோட்சஸ்த கரஸ்த ஏவா, போகமும் உண்டு மோட்சமும் உண்டு. எவ்வளவு காசு உங்களுக்கு வேணுமோ அந்த காசு அந்த சமயத்துக்கு வரும்படி அனுகிரகம் பண்ணுவான். எப்பொருள் உங்களுக்கு வேணுமோ அப்பொருள் அந்த சமயத்துல வரும்படி நீங்க வந்து போய் கேட்க வேண்டாம், அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டாம். ஸ்வர்கலோகத்துக்கு போனா காமதேனும் கல்பவருஷம் வாழ்ந்த போய் கையேந்தி நிக்கணும். அம்பாளை பூஜை பண்றவாட யாரும் நீங்க கையேந்தி நிக்க வேண்டாம். உங்களுக்கு எந்த சமயத்துல எது வேணுமோ அந்த சமயத்துக்கு அம்பாளுக்கு தெரியும் கொண்டு வந்து கொடுப்பா. அந்த நம்பிக்கையோட ஜப பண்ணுவாள் முக்தி முக்தி மனு நான். அதோட மட்டுமல்ல முக்தியும் கொடுக்கறாளாம். மரணானந்தரம் மறுபடியும் இந்த பிறவி வேண்டாம். எத்தனை கஷ்டங்கள் சாதாரணமான கிடைக்கக்கூடியதான போகமும் நமக்கு கிடைக்கலையே மனசு ஏங்கிறது. இது பேர் எல்லோரும் சௌக்கியமா இருக்காளே எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் வருது அப்படின்னு ஒவ்வொருத்தன் நினைக்கிறான். அதுதான் இங்க விசேஷம். என்ன சுவாமி அவளுக்கு உடம்பு சௌக்கியமா இருக்கே, எனக்கு உடம்பு சரியா இல்லையே, என்னால ஒரு காரியமும் பண்ண முடியலையே. என்ன 20 வயசுலயே 80 வயசுல சொன்னா போனா போறதுன்னு சொல்லலாம். எனக்கு அது பண்ண முடியலையே, இது பண்ண முடியலையே, ஜெபம் பண்ணணும்னு ஆசை இருக்க பண்ண முடியலையே. ஆசையா இங்க இருக்குன்னு வேற எங்கேயோ ஆசை ஓடிட்டு இருக்கு மனசு. ஆனா இவன் இப்படி நினைக்கிறான், இவனுடைய மனசுல ஒரு தீர்மானம் இல்ல, இதை பண்ணித்தான் ஆகணும், அம்பாள் இந்த ஜென்மான நேரா பார்த்துத்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இல்ல. அதே ஒரு சினிமா ஸ்டார் உங்க ஊருக்கு வரான், அங்க ஓடுறானோ இல்லையோ அங்க பாக்கணும்னு, அங்க விட்டு ஒரு அபிப்பிராயம் இருக்கு கிரிக்கெட் பிளேயர் வரானா ஓடுற இடம் இல்லையா? அது ஏன் மனுஷாலே இருக்க மாட்டேங்குது? இந்த ஜென்மாவில அம்பாளை பார்க்கணும்னு ஒரு உறுதி, அதுக்கு வேண்டியதான ஒரு சாதனை நான் என்ன பண்ணுவேன், பண்ணித்தான் அவன் அடைஞ்சுத்தான் அவன் அப்படிங்கிற ஒரு உறுதி, இதெல்லாம் அம்பாள் கொடுக்கிறாளாபாரே சமர்த்தனாது. இவன் எடுத்துக்கொண்டதான செயல்கள் இருக்கே அந்த வியாபாரத்துல இவருக்கு சாமர்த்தியத்தை கொடுக்கிறான். என்னால பண்ண முடியுமா? நீங்க 45 லட்சம் சொல்றேன், ஒரு நாளைக்கு 1000 பண்றதுக்குள்ளேயே போர் அடிக்கிறது. பண்ணலாம், அந்த நம்பிக்கையோட பண்ணுங்க. நாளையில இருந்து அம்பாளும் சமர்த்தனாம் ஜடவத்கே சர்வானுகிரக சம்பு, இப்படி இந்த பரமேஸ்வரன் கொடுக்கிறார்னு. அபக்வம் அபக்வம் ஆணவ மலவ ஜீவத்வாதேவ மந்திராணாம் அனுசங்கபி. இதே போல எப்ப ஜீவர்களுக்கு இப்படி சொன்னேனே மந்திரங்களுக்கு கூட இப்படி ஆணுங்கிற சமயம் உண்டு. ஏவம் பசூனாம் 6 விதமான பசுக்களுக்கும் மலபாக தாரதமிய ஆனந்தியா அனந்தா வேதா. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு மலர் ஆணவ மலம் ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஆணவ மலம் ஒரே லெவல்ல இல்ல. பல கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சமா இருக்கு, சில பேருக்கு அதிகமா இருக்கு, சில பேருக்கு தாங்க முடியாத இருக்கு, சில பேருக்கு தேருக்கு இருக்கு, சில பேருக்கு இருக்கு இருந்து போயிடுது. இப்படி எத்தனை வித்தியாசங்கள் உண்டு. அதனால இந்த வகைகள் பல விதமாச்சாரதமிய அரக யோனி பிராபணம், அதற்கு தகுந்ததான திரவிய கொடுக்கிறது. ஐஸ்வர்ய தானான்யபி, அவளுக்கு எதது வேணுமோ வாழ்க்கையில அத்தனையும் கொடுக்கிறது. நீங்க எங்க பிறந்திருக்க, என்ன வாழ்கிறீர்கள், என்ன சாப்பிடுறீர்கள், எங்க படுத்துருக்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காக தான் அம்பாள் தயார் பண்ணியிருக்க. பெரிய பங்களா எனக்கு விடப்படாத, அதை மெயின்டைன் பண்றதுலயே உங்களை பொழுதுபோக ஜப்பம் பண்ண மாட்டேன். அதுக்காக தான் கரெக்டா கொடுத்துருக்கேன்.
அதே போல நிறைய காசு வச்சிருந்தா எங்க இது போடணும்னு உங்க மனசு ஓடுமே தவிர வேற ஒண்ணும் போகாது. அதனாலதான் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுத்துருக்க. அதனால என்ன பண்ணிருக்க, ஒவ்வொரு கணமும் உங்களை முன்னுக்கு சேர்த்து தன்னிடத்துல சேர்த்துக்கணும் எனக்கு உடையதான பிரயத்னம். ஏன்னா என்ன தியானம் பண்ணணும்னு ஆரம்பிச்சுள்ள இந்த ஜென்மாவில அம்பாடி என்ன அம்மாவை சொல்லணும்னு ஆரம்பிக்கல. குருநாதரை கடைசியில உங்களுக்கு போருமே வேற ஒண்ணும் வேண்டாமே அப்படிங்கிறாள். தாரதம்யாது அனந்த பேதாக தேசாம் சப்தத்தாரதம்யாரக யோனி பிராபண ஐஸ்வர்யதானி, அதற்கு தகுந்ததான ஐஸ்வர்யங்கள் பலங்களையும் கொடுத்ததும் கொடுப்பதும் போகேன மலபாகார்த்தத்வா, இவாளுக்கு இதனால் அவளுடைய மலங்கள் எல்லாம் போகணும் என்பதற்காகவே. ஆகையால் நமக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடியதான இன்சிடென்ட்ஸ், கவலைகள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் எல்லாமே அம்பாள் என்ன பார்த்திருக்க, இதனால இவன் முன்னுக்கு வரானா, இதனால இவன் க்ஷேமத்தை அடைய போகிறானா அப்படிங்கிறதுனால்தான் மலபாகார்த்தத்வ பாச விமோசன ரூபாணியேவா. ஆகையால் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் நீங்க அனுபவிக்க கூடியதான அனுபவங்கள் எல்லாமே அம்பாள் உங்களுடைய தன் இருக்கிற பாசத்தை அறுப்பதற்காகவே உபயோகப்படுத்துகிறான். துன்பம் வருது உங்களுக்கும் வருது, சாதாரண மனிதனுக்கும் வருது. சாதாரண மனிதனுக்கு துன்பம் அவன் ஜென்மாந்திரத்தை அனுபவிச்ச பாபத்தை போக்கடிக்கிறதுக்கத்தான். நீங்க அனுபவிக்க கூடியதான துன்பம் இது பாபத்தையும் போக்கடிக்கிறது, அம்பாளத்தையும் சேர்க்கிறது, உங்களுக்கு வைராக்கியத்தையும் கொடுக்கிறது. ஆகையால் பக்தாளுக்கு ஏற்படக்கூடியதான துன்பம் இன்பத்துல முடியும், மோட்சத்துல முடியும். அதான் விசேஷம். பசுபாச விமோசினி கதாச்ச பசூனாம் முக்த ரூபானாம் பாசான் மல விசேஷேன தத்தத் யோகியதானுசாரேன மோசயதி, அவனவனுக்கு எந்த மலம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தா போல, அந்த யோகியத்துக்கு தகுந்தா போல, அவன் கொள்வதான முயற்சிக்கு தகுந்தா போல, நல்ல முயற்சி எடுத்துட்டு ஜபம் பண்ணிட்டு யார் இடத்துல கோபிச்சு கொள்ளாமல் உண்மையை சொல்லிக்கொண்டு வாழ்க்கையை நேரம் நடத்தி கொண்டிருந்தேனால் இந்த ஜென்மாவிலேயே நீங்க மோட்சத்தை அடையலாம். இது பசுபாச விமோசினி. இதனால்தான் பசுபாச விமோசினி அம்பாளுக்கு பேர் வந்ததுன்னு ஒன்பதாவது நாம ஒன்பதாவது அர்த்தம். இந்த நாமாவுக்கு ஒன்பது அர்த்தங்கள் சொல்லியிருக்கேன். மறுபடியும் பழசெல்லாம் எட்டுன்னு சொல்லக்கூடாது, போன காரணம் ரெண்டு தரம் சொல்லியாச்சு. எட்டு அர்த்தங்கள் என்ன சொல்லியாச்சு, ரெண்டு தரம் சொல்லியாடுத்து, அதனால இது ஒன்பதாவது அர்த்தம். இதுக்கப்புறம் நச்ச மோசனஸ்ய சிவகாரியத்வாது கதம் தேவியாக கர்த்தத்வம் இது வாச்சியம். இந்த மோசனம் மோட்சம் கொடுக்கறதுங்கிறது சிவனுடைய காரியம். ஏன்னா உலகத்தை அழிப்பது யாருடைய காரியம், பரமேஸ்வருடைய காரியம். மனுஷியாளுக்கு துன்பத்தை நீக்கி அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கறது யாருடைய காரியம், சிவனுடைய காரியம். அம்பாள் வந்து சிவ ஞானத்தை கொடுப்பாளாம். சிவ ஞான பிரதாயினி, ஞானம் வந்த பிறகு மோட்சமானது சிவானுகிரகத்தினால கிடைக்கும். அப்ப பசுபாச விமோசனின்னு அம்பாளுக்கு சொல்லிட்டு இருக்கா, அது எப்படி பொருந்தும்னு ஒரு சந்தேகம். மோசனஸ்ய சிவகாரியத்வார் கதம் தத்ர தேவியா கர்த்தத்வம், அம்பாள் பண்றாள்னு எப்படி சொல்ல முடியும். மோசகத்துவ சக்தி மந்தரேன சிவஸ்ய தத யோகேன, அதுவாப்பா பரமேஸ்வரன் மோட்சத்தை கொடுக்கிறார், துன்பங்களை நீக்கிறார். ஆனா அந்த நீக்கக்கூடியதான சக்தி யாரு கொடுத்தா, அவள்தானே கொடுத்தா. கையில எழுதும் திறமை இருக்கு, கையால் எழுதுறேன். கை எழுதுறதா திறமை எழுதுறதா, கையில எழுதுற திறமை இல்லையா கை எழுதுமோ, எழுதாதே. அப்ப வஸ்துதா ஆபரேட்டிங் பார்ட் எது, இது திறமை தான். ஆகையால் சிவன் வடிவமாக அம்பாள் அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்க, தானா நேரா பண்றது இல்ல, சிவன் பண்ணும் மாதிரி வண்ணம் வச்சு நான் பண்ணிட்டு இருக்கணும். அதனாலதான் மோசகத்துவ சக்தி மந்தரேன சிவசிய தத யோகேன, பரமேஸ்வரனுக்கு மோட்சத்தை கொடுக்கும் திறமையை கொடுக்காத போனால் சிவனால் முடியாது. ஆகையால் மோசக கர்த்ததாயாக அந்த மோட்சத்தை கொடுக்கிறது என்கிறது அன்வய வியதிரேகாபியாம், அம்பாளுடைய மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டேன்னா மோட்சம், இல்லைன்னா இல்ல. என்ன ஞானம் வந்தா மோட்சம், ஞானம் எப்படி வரும், அம்பாள் அனுகிரகத்தினர். உபாசனையினால வேதாந்த வாக்கிய ஞானம் வந்து அந்த ஞானத்தினால்தான் மோட்சம். நான் டைரக்டா வேண்டாம் நான் சொன்னேன் சம்பாதிஞ்சுக்கோ, நேரம் உபநிஷத்து வாசிக்கிறேன் செய்யலாம் வேண்டாம் குப்பையில போடுங்க பண்ணுங்க நான் வேண்டாம் சொன்னேன். ஐயா அது ரொம்ப கஷ்டம். தம் துர்தர்ஷம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் குஹாஹிதம் கர்பரேட்டம் புராணம் அத்தியோகாதிகமேன தேவம் மத்வாதீரோ ஹர்ஷதோ கௌஜாதி. ரொம்ப கஷ்டமான பாதையப்பாரு. திருஷ்யத்தே தோ அக்ரியா புத்தியா சூக்மயா சூக்ம தர்சிதி. ரொம்ப கூர்மையா இருக்கணுமே, அது அதுக்கு தகுந்ததான ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கணுமே. அது இல்லாம இத்தனை பாபங்களோட இருந்தா உங்களுக்கு சிரவணம் பண்ணவே விடாத, கேட்க விடாத, சூழ்நிலைகள் வராது, சந்தர்ப்பம் வராது, கேட்டாலும் புரியாது, ஊக்கப்படும். என்ன பண்றது, அதுக்கு தகுந்ததான ஒரு சந்தர்ப்பத்தை அம்பாள் கொடுத்தா. ஆகையால் இது வசத்தின்னு சொல்றாங்க. இப்படி உபாசனையில பண்ணினா சிவ ஜான பிரதாயமே, அந்த ஞானம் வந்தது ஏனால் மோட்சத்தை யாருமே தடுத்து நிற்க முடியாது. ஞானம் வரதுதான் கட்டம், ஞானம் வருவதற்கு எல்லா அதிருஷ்டமும் வேணும். ஆனா ஒன்ஸ் ஞானம் வந்தாச்சுன்னா ஞானத்துக்கு மோட்சத்துக்கு நடுவில் யாருமே குறுக்க நிற்க முடியாது. தேவாப்யதேசா பவந்தி பிரதாரணிகள் சொல்ற அப்படின்னு அஜ்ஞான நிலையில வேற்றும் இருக்கு. ஆனா எத்திர நானியத் பசியதே நானியத் திருநோக்கி நானியத் விஜான அதிசபூப, எந்த நிலையில தன்னை தவிர ரெண்டாவது பதார்த்தம் செய்யோ அப்படிப்பட்ட ஸ்வரூபத்தையும் அம்பாள் கொடுக்கிறாளாம். ஆகையால் அன்வய வியதிரேகாபியாம் சக்தௌ ஏவ ஸ்வீகர்த்தும் யுக்தத்வாத் ததுக்தம் அபியுக்தை ஜகத சக்தோ யயா சசம்பு முக்தௌ முக்தௌ ச பசுகணஸ்யாஸ்ய தாமேனாம் சித்ரூபா மாத்யாம் சர்வாத்மனாஸ்மினத இதி சக்தோ யயா சசம்பு. அந்த பரமேஸ்வரன் யயா என்ற அம்பாளுடைய அனுகிரகத்தினால் இந்த வாழ்க்கையில வேண்டியதான போகங்களும் முக்தியும் நமக்கு, இந்த போகங்களும் வேண்டி இருக்கு. சம்சாரத்தை எல்லாம் தொடர்ந்து போக தயாரா இல்ல. அதுக்கு அதே குழந்தைகள் அவா இவா இத்தனை பேர் இருக்கா, இந்த சூழ்நிலையில இருக்க எல்லாத்தையும் விட்டு சன்னியாசம் வாங்கிட்டு போக முடியாதா? சன்னியாசம் வாங்கிட்டவாழ அடாடா விட்டேனேன்னு கவலைப்படுறாங்க. அவளை சுலபமாக சந்தர்ப்பங்கள் போகாது. ஆனால் அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்காளா, உங்களுக்கு இங்க இருந்தே இதுல பற்றுதல் இல்லாத ஒரு நிலைய கொடுக்கிறார். தாமேனாம் சித்ரூபா மாத்யாம் சர்வாத்மனஸ்மினதகிதி தாமேனாம். இப்படிப்பட்டதான அம்பாளை சித்ரூபா மாத்யாம், சித்ரூப ஸ்வரூபணியா இருக்க, ஆத்ய ஸ்வரூபணியா இருக்க, சர்வாத்மனஸ்மினதா சர்வாத்மனா நமஸ்காரம் பண்ணுகிறேன் அப்படின்னு இந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தை விசேஷமாக நமக்கு சொன்னார். இந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் மூணு மலங்கள்னு சொன்னேனோ இல்லையா, இந்த மூணு மலங்களும் அம்பாள் என்ன காட்டிட்டு இருக்கா, தன் கழுத்துல இருக்கக்கூடியதான மூணு கோடுகளால கவிக்கிறாள். கழுத்துல மூணு கோடு இருக்கு பார்த்தீங்களா, கவி புனே விவாஹ வியான குண சந்தியா பிரதிபுவா விராஜந்தே நானாவித மதுர ராகாகர புவா த்ரயாணாம் கிராமாணாம் ஸ்திதி நயம சிமான இவதே கடாரேகா சித்ரஹ. கடே கழுத்தில் இருக்கக்கூடியதான மூன்று கோடுகள் சகலம் பிரளயாகலம் விஞ்ஞானசேவனம். இந்த மூணு விதமாக இருந்த கதிகமக கீதைக்கனி புனே கதிகமகம், அந்த சங்கீதத்துல இருக்கக்கூடியதான கதி, அந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு ஸ்வரம் இருக்க, அந்த ஸ்வரத்தை கமகம் அப்படியே அசைக்கிறது மெல்லமா அசைக்கிறது. கீதைக்க நிபுணே விவாஹ வியான திரிகுண குண சந்தியா பிரதிபுவா, பரமேஸ்வரன் விவாகம் பண்ணும் பொழுது உங்க கழுத்துல கட்டினதான தாலிக்கு மூணு முடிச்சு போட்டாரோ இல்லையோ, அந்த தாலியானது மூணு விதமான கயர்களினால கட்டப்பட்டதோ இல்லையோ, இப்படி பிரகாசிக்கிறது நானாவித மதுர ராகுணபுவாம், அநேக விதமான ராகங்கள், 72 மேளகர்த்தா ராகங்கள், அதிலிருந்து ஜன்யமான ராகங்கள், ஷாடவ ராகங்கள், ஆடவ ராகங்கள், இப்படி ஐந்து எழுத்து இருக்கிறது, ஆறு எழுத்து இருக்கக்கூடியது, இப்படிப்பட்டதான ராகங்கள் ஜன்ய ராகங்கள். இந்த ராகங்களோடு அதோட கிரமமா இருக்கிற ராகங்கள், விகாரமாக இருக்கக்கூடியதான ராகங்கள், இத்தனை ராகங்களும் நானா விஷ மதுகர ராகர புவாம் திரையாளாம் கிராமாணாம் சட்ட கிராமம் மத்தியம கிராமம் தெய்வத கிராமம்னு மூணு விதமான ககாந்தார கிராமம்னு மூணு விதமான கிராமங்கள் மூர்ச்சனைகள் இவையெல்லாம் அந்த சங்கீத சாஸ்திரத்துக்கே சேர்ந்தது. அத்தனையும் காமிச்சு ஸ்திதி நீமய நியம இசிமான இவதே இவைகள்லாம் தன்னடத்துல ஸ்திதியாக வைத்துக் கொண்டிருக்காபால தோன்றலாம். அம்பாளுடைய ஸ்வரூபம் இப்படி சொல்லிருக்கு. இந்த மூணு ஸ்வரூபத்தையும் மூணு கோடையும் நமக்கு தனியாக ஆறு மந்திரங்களாகவும் பதினாறு கோணங்களாகவும் அதே போல பதினாறு தளங்கள் இருக்கக்கூடியதான சக்கரமாகவும் அதே போல எட்டு அக்ஷரங்கள் இருக்க எட்டு வர்க்கங்கள் இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபமாகவும் நாம தியானம் பண்ணிட்டு இருக்கோம். ஞாசாதிகள்ல கழுத்துல அகச்சாதி பயசர வர்க்கிணியும் இவைகள்லாம் வச்சுண்டு ஜேஷ்டாங்க பாகு பாதாகிர மத்தியஸ்வாந்தர்ணி வாசினியும் ஜேஷ்டாங்கம் தலை தலையில ஆலிருந்து அகா வரைக்கும் மாத்திருக்கான்யாசம் பண்றாங்க. ஜேஷ்டாங்க பாகு வலது கையில காக்கா காக்காங்க, அதே போல இடது கையில சாச்சா ஜாஜாங்க, பாதாகிரா பாதங்கள்ல தாத்தா தாதானா, இந்த பாத இந்த கை இந்த கால தாத்தா தாதானா, பாகு பாதாகிர மத்தியஸ்வாந்தர் நிவாசினியும் பாபா பாபாமாங்கிறது நடு சரீரத்து பாகத்துல வந்துறேன். இப்படி மாத்திருக்கா நியாசம் எது பண்ணிட்டு இருக்கோ அந்த மாத்திருக்கா தேவியா அம்பாள் இருக்கா, இந்த மாத்திருக்கா தேவியனுடைய ஸ்வரூபம் அம்பாளா இருக்கா. இத மூணு விதமான நியாசங்கள் பண்றோம். அந்த மூணு விதமான நியாசங்கள்ல பாக்கிய நியாசம், பாக்கிய மாத்திருக்கா நியாசம், அந்தர் மாத்திருக்கா நியாசம் அப்படின்னு ரெண்டு சொல்றேன் இல்லையா, அத்தனையும் இந்த கழுத்து இருக்கிற இடத்துல பண்ணிட்டு இருக்க. இங்கத்தான் இந்த மூணு விதமான பத்தாள் பாச பத்தாள் இருக்காள் இவாளுக்கு இருக்கான்னு சொல்லி இந்த ஸ்வரூபத்தை காட்டுவதற்காக அம்பாள் மூணு விதமான அவதாரங்கள் எடுத்தார். என்ன அவதாரங்கள்? இப்ப நான் சொன்னதான மா சக்தி தேவி அவதாரம், சுவயம்பவ மனு, அந்த சுவயம்பவ மனுனுடைய பையன் பிரியவிரதன், ஸ்ரீமத் பாகவதத்துல பிரியவிரதன் உத்தான பாதன் வந்திருக்க. அதுல உத்தான பாதனுக்கு குழந்ததா பிறந்ததான குழந்தைகள்லாம் துருவ சரித்திரம் அப்படின்னு போயிடுது. பிரியவிரதனை பத்தி எங்க பேசல, அதிகமாக பேசல. அந்த பிரியவிரதன் இருக்காரு, அந்த பிரியவிரதனுக்கு மாலினின்னு கல்யாணம், ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆச்சு. அந்த மாலினிங்கிறவள் கசியப பிரஜாபதியினுடைய பெண். இவாளை கல்யாணமாய் ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தைகளே பிறக்கல. அப்ப புத்திரகாமேஷ்டியாக பண்ணி வச்ச யாரு, கசியப பிரஜாபதியே வந்து மாப்பிள்ளை பண்ணி வச்ச பிறகு அதுக்கு பிறகு இந்த அம்மாவுக்கு மாலினிங்கிற அம்மாவுக்கு கர்ப்பம் வந்தது. 12 வருஷங்கள் குழந்தை பிறக்கல, ஜெகர்ப்பம் வந்து 12 வருஷம். அதற்கு பிறகு ஒரு நாள் குழந்தை பிறந்தது, ஆனா அந்த குழந்தை மிருத தேகமாக வெளியில வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, கவலைப்பட்டு இருக்கார். அதற்கு பிறகு அந்த பொண்ணு அந்த பையனை எடுத்துட்டு போற, அத கனனம் பண்றதுக்கு இவருக்கு மனசு வரல, அங்கேயே நிக்கிற சுவயம்பூவமனு. அவளுக்கே இப்படி கஷ்டம்னா நாம எல்லாம் கணக்கா, உலகத்தை ஆண்டவர் அப்படிப்பட்டதான அவருக்கு இப்படி வந்தது. அப்பொழுது அழுது கொண்டிருக்கும் போது அவருக்கு ஏதோ தோணித்தான், அம்பாள் இது அனுகிரகம் பண்ணப்படாதான். அந்த ஒரு எண்ணத்தினால ஆகாசத்துல திவ்யமான ஒரு விமானம் வருது. அந்த விமானத்துல தேவசேனான்னு ஒரு அம்மா வந்து இறங்கி நிக்கிறான். இந்த தேவசேனாங்கிறதுனா சுப்பிரமணிய சுவாமியுடைய ஆத்துக்கார், இந்த அம்மா அம்பாளுடைய அவதாரம். இந்த அம்மாவுக்கு தான் சஷ்டி தேவின்னு, அதனாலதான் சுப்பிரமணிய சுவாமிக்கு நீங்க சஷ்டி அன்னைக்கு பூஜை பண்றேன். சஷ்டி விரதம் இருக்கேதோ இல்லையோ, இதுக்கு காரணம் என்ன, இந்த தேவசேனாங்கிறது சஷ்டி, ஆறாவது திரு அவதாரம் அம்பாளுடைய அவதாரம். இப்படிப்பட்டதான சஷ்டி தேவி இறங்கி இவருக்கு சொன்னாலும் ஏன் அழுதுன்றக்கு, உங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் நினைக்க வேண்டியதானே, நல்ல வழியில இருக்க வேண்டியதானேன்னு சொல்றார்.
ஆனா இவர் சொல்ற துன்பம் வந்த வாழ்க்கை அது தோணலையேமாங்க. துன்பம் வந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு இதெல்லாம் தோணலையே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் பொழுது அனுகிரகம் பண்ணி அந்த அம்மா அந்த மிருத சரீரத்தை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்து கொடுத்தா. கொண்டு வந்து கொடுத்து அந்த பையனை அழைச்சிட்டு விமானத்தை ஏறிவிட்டா. இவர் இங்கிருந்து காசு மட்டும் கட்டுறாரு, எனக்கு பையன் வேணும்னு சொன்ன சரீரத்தையும் கிடைக்காம போயிட்டேன். நீங்க மறுபடியும் இறங்கி வந்து அந்த பையனை கொடுத்து அவனுக்கு சூரத்தன் பேரம் தானே பேரை வச்சு, அதற்கு பிறகு சஷ்டி விரதம் யார் இருக்காளோ, சஷ்டி அன்னைக்கு சுப்பிரமணிய சுவாமியை யார் பூஜை பண்றாளோ, சஷ்டி அன்னைக்கு அம்பாளை யார் தர்சனம் பண்றாளோ, சுக்லபட்ச சஷ்டி அன்னைக்கு அம்பாளுக்கு யார் அர்ச்சனை பண்றாளோ அவளுக்கு இந்த புத்திர சோதம் வராது, குழந்தைகளை நல்லா சௌக்கியமா இருப்பா, அவளுக்கு ஒரு விதமான துன்பமே வராம இருக்கணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி பண்ணினதான ஒரு ஸ்வரூபம் அது சஷ்டி தேவி ஸ்வரூபம். அந்த மூணு கோடுகள் சொன்னேன், பசுபாச விமோசனின்றத முதல் பாசம் இது. என்ன பாசம்? குழந்தைகளுக்கும் ஆசைக்காரர்களுக்கு நமக்கு இருக்கக்கூடியதான ஒரு பந்தம், இது சௌக்கியமா இருக்கணும். வீட்டுல குழந்தைகள் சௌக்கியமா இருக்கா, நமக்கு சேர்ந்து வருஷத்துக்கும் பெரும்பும் சௌக்கியமா இருக்குன்னு சொன்னாதான் ஜபம் பண்ண முடியும். காரம் எழுந்து அவளுக்கு உடம்பு சரியில்லை, இது பாக்கல அது பாக்கல ஏதோ துன்பம்னா இங்க ஜபம் இங்க ஓடுறது இல்ல, வேற என்னமோ ஓடிட்டு இருந்தான். விவகாரம் என்ன, இப்படிப்பட்டதான துன்பங்கள் போகிறதுக்காக என்ன, இதுல வந்து அஜ்ஞானம் ஒண்ணும் இருக்கு. என் சரீரத்துல இல்லாம சரீரத்துக்கு சார்ந்த வாழிடத்துல ஒரு அபிமானம் எனக்கு கூடியதான ஒரு தோஷம், அஜ்ஞானம்னு ஒரு தோஷம். இரண்டாவது அபிமானம்னு எனக்கு கூடியதான தோஷம். மூணாவது அவளுடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதுறதுங்கிறது மூணாவது தோஷம். அதனால பார்க்கலாம், இந்த தோஷத்தை போக்கடிக்கிற சாதாரண மனிதர்களுக்கு வாழ்க்கையில டெவலப் ஆகாம இருக்கக்கூடியதான மனுஷர்களுக்கு அவளுக்கெல்லாம் இருக்கிற துன்பங்கள்லயும் போக்கக்கூடியதான சுரூபம் தேவசேனா ஸ்வரூபம். இப்படி ஆறாவது அவதாரமாக அம்பாள் எடுத்ததுனால இதுக்கு என்ன பேரு, சக்தி தேவியினுடைய அவதாரம் அப்படின்னு அம்பாள் கழுத்துல இருக்கக்கூடியதான மூணு ரேகைகள்ல முதல் ரேகை இந்த ஸ்வரூபம்னு சொன்னேன். இதே ஸ்வரூபத்தை தான் நீங்க பிரகலா எனக்கூடியதான பெயரோட சொன்னேன். ரெண்டாவது இரண்டு மலங்கள் இருக்கிறவ அவளுடைய மனசுல இருக்கக்கூடியதான துன்பங்களை போக்கடிக்கிறதுக்காக அம்பாள் மங்கள சண்டியாக அவதாரம் பண்ணினாலாம். மனு வம்சத்துல மங்களம்னு ஒரு ராஜா, அந்த ராஜா ராஜ்யம் எல்லாம் சௌக்கியமா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா ஒரே விவகாரம் என்னடா அச்சுனர், நான் எப்பொழுதும் இதே மாதிரியே சௌக்கியமா இருக்கணும்னு ஒரு கவலை. பணம் இருந்தவனுக்கு பணம் செலவாகக்கூடாதுன்னு ஒரு கவலை. நம்பர் ஒன்னா இருக்கணும் அந்த நிலையில இருக்க, இன்னொருத்தன் என்னோட தாண்டி போகப்படாதுன்னு ஒரு கவலை. ஸ்கூல்ல நடுவில் ஒரு 20வது ரேங்க்ல இருக்கிறவனுக்கு ஒரு கவலையும் இல்ல. இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வரான் பாருங்க, அவன் எப்பொழுதும் தலைவழிதான் அவனுக்கு. இன்னொருத்தன் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க்ல இருக்கிறவன் உன்னால வந்துருவானோ, இப்ப வந்தா என்ன போச்சு, அவன் தான் அது முடியாது, நான் தான் அப்படியே இருக்கணும் அப்படின்னு ஒரு கவலை. அதே மாதிரி லோகத்துல இந்த ஜனங்களுக்கு என்னன்னு மற்றவர்களோட தன்னை ஒப்பிட்டு ஒரு கம்பேர் பண்ணி அவனோட நான் சௌக்கியமா இருக்கணும், நான் எப்பொழுதும் வசதியா இருக்கணும், எனக்கே மரியாதை கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு மரியாதை கொடுக்கப்படாது அப்படின்னு ஒரு அபிப்பிராயங்கள், நான் தான் வசதியும் நாலு பேருக்கு தெரிந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பாத்தடா, இது ஒரு தோஷம். இதனால இதுக்கு மூல காரணமா இருக்கக்கூடியதான ஆணவம் அஜ்ஞானம் எனக்கூடியது ரெண்டாவது தோஷம். இவளுக்கு ரெண்டு தோஷம் தான் இருக்கு. இந்த ரெண்டு தோஷம் போக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இந்த மங்கள சண்டி ஸ்வரூபம், மங்கள கௌரின்னு ஒரு ஸ்வரூபம். இத பரமேஸ்வரம் அவர் திரிபுர சம்ஹாரத்துக்கு போகும்பொழுது திரிபுராளுக்கு கொல்லணுங்கிற கூடியதான கவலையோட, ஏன்னா மூலகத்தில் இருக்க எல்லோரும் எல்லோரையும் ஜெயிச்சுட்டார் அவர். அப்படிப்பட்டதான் இந்த திரிபுர சம்ஹாரம் பண்ணும் பொழுது அவருக்கே மனசுல ஒரு ஒரு விதமான டிப்ரெஷன் வரும்பொழுது இந்த மங்கள கௌரி அவதாரம் பண்ணி நீங்க இப்படி பண்ணலாமா, மனுஷனுக்கு வேண்டியது உற்சாகம், அது இழக்கப்படாது. மனுஷன் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் ஜெயிப்பேன், இது பண்ணித்தான் முடியும் என்னால எனக்குடையதான உற்சாகம் மனுஷனுடைய மனசுல இருக்கணும். அது அந்த உற்சாகம் குறைஞ்சு போயிடுச்சுன்னா டிப்ரெஷன் ஒரே தளம் கீழே தள்ளிவிடும். ஆகையால் அந்த உற்சாகத்தை கொடுத்தாலா, அந்த உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதான உற்சாக ஸ்வரூபடியா அம்பாள் இருந்திருக்கா. சாரே ச மங்களாச்சாரே பாரே சர்வ கர்மணாம்
பிரதிமங்களவாரேட்டா பூஜ்ஜே மங்கள சுகப்பிரதே அப்படின்னு மங்களவார தண்ணிக்கு இது பண்ண வேண்டியதான ஒரு விரதம். ஆகையால் மங்கள கௌரி விரதம் இதுக்கு விசேஷமாக இந்த அம்பாளுடைய அவதாரங்கள்ல இது ஒரு அவதாரமாக சொல்லியிருக்கு. ரெண்டாவது அவதாரம் அதுக்கப்புறம் மானசாதேவி அப்படின்னு மூணாவது அவதாரம். இந்த அவதாரத்துல என்ன பண்ணியிருக்க அம்பாள் பல பெயர்களோட பல உருவங்களோட உங்களுக்கு எப்பொழுதுமே சகாயம் பண்றதுக்காக இருக்கேனுங்கிறத காட்டியிருக்கா. சுகஷ்யப பிரஜாபதியோட பொண்ணு இந்த அம்மா மூணு யுகங்கள் தபஸ் பண்ணினாலாம் கிருஷ்ணன் அபத்து நமக்கு வைஷ்ணவின்னு பேர். மூணு யுகங்கள் தபஸ் பண்ணினா தபஸ் பண்ணி பண்ணி இந்த சரீரமானது என்ன ஆயிடுது அதனுடைய உருவமே வேற விதமா ஆயிடுது கலரே மாறிடுது. தபஸ் பண்ணினத்தினால கலர் மாறி போயிடு அந்த கலர் உடம்பு என்ன ஆயிடுச்சு அந்த வயசான உடம்பு மாதிரி ஆயிடுச்சான். ஆகையால் ஜரத்காரு அப்படின்னு பேர் வச்சார். இந்த ஜரத்காருன்னு ஜரத்காருன்னு ஒரு ஆண் இருக்க அவரோட கம்மி பண்ணிக்கூடாது. இந்த அம்மாவுடைய ஆட்டுக்காரர் இந்த அம்மாவுக்கே ஜரத்காருன்னு பேர். இந்த அம்மா வந்து வாசுகியினுடைய தங்க நாகராஜா வாசுகியினுடைய தங்கையா இருந்தா. இந்த மண்ணா இவருக்கு உடம்பெல்லாம் இப்படி மாறி இருக்கிறதுனால அவருக்கு ஜரத்காரோடு பேர் இருக்கிறார். ஜரத்காரு சரீரம் திருஷ்டாய க்ஷீரமீஸ்வர கோபிபதி நாம சக்கரே ஜரத்காரு பிரபு. கிருஷ்ண பரமாத்மா பிரத்யட்சமா இந்த அம்மாவுக்கு ஜரத்காரோடு பேர் இருக்காரா. இந்த தபஸ்ஸு தபஸ்ஸு பண்ணினதான ஒரு மகிமையினால் அந்த அம்மாவுக்கு பல சக்திகள் வந்ததுதான். என்னன்னு மனசானது எப்பொழுதும் பரமாத்மாவே நிக்கக்கூடியதான சக்தி வந்தது. ஆகையால் அவளுக்கு ஆத்மா ராமானுது மகாவிஷ்ணுவே தன்னதாக தியானம் பண்ணி ஐக்கியமாக தியானம் பண்ணினதுனால அந்த மாச வைஷ்ணவின்னு ஜரத்காரும்னு கிருஷ்ணன் அந்த பரமாத்மாவுக்கு வேறுச்ச சிவானுகிரகம் அடைஞ்சதுனால அந்த அம்மாவுக்கு சைவின்னு நாகலோகத்துல இருந்து யாருக்கு இந்த பாம்புகளுடைய பயம் வருமோ அந்த பயத்தை போக்கடிக்கிறதுனால இந்த அம்மாவுக்கு நாகேஸ்வரின்னு பேர். அதே போலயே நாகபகினின்னு பேரு. இந்த அம்மாவை நினைச்ச மாத்திரத்தினால சப்பதோஷமே வராதான். அப்ப புத்து மேலேயே படுத்துக்கலாம் பாம்பு இருக்கிற புத்து மேலேயே படுத்துக்கலாம் பாம்பு ஒண்ணும் பண்ணாத வாழ. ஏன்னா காருட மந்திரத்தை விட மானசா மந்திரம் ரொம்ப விசேஷம். இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்க இந்த மந்திரங்கள்லாம் இங்க கிளாஸ்ல சொல்ல வேண்டாம். நமக்கு முக்கியமாக என்ன அந்த சொரூபத்தை அர்த்தம் புரிஞ்சிருந்தா போறோம். அதுக்கப்புறம் இந்த அம்மா சித்த யோகினி அனிமா சித்தி மகிமா சித்தி லகிமா சித்தி இப்படிப்பட்டதான எல்லா விதமான சித்திகளும் இருக்க. ஆகையால் தான் நீங்க ஜபம் பண்ணும் பொழுதோ நியாசம் பண்ணும் பொழுதோ உங்க கழுத்து இடத்துல இதை தியானம் பண்ணிட்டு இருக்க. அம் காமாகஸ்மி தியாகலாதேவி ஸ்ரீ பாதுகாம்போதியாவனகாரு புத்தாகர்மி தியாகலாதேவி இம் அகங்காரகர்மி இப்படின்னு கழுத்துலத்தானே பண்ணிட்டு இருக்க இடைவைகள்லாம் ஏன்டா அங்க இருக்கக்கூடியதான் அந்த போட்டுல எதுக்காக இங்க தியானம் பண்ணணும் இவைகள்லாம் தனித்தனியா சாஸ்திரங்கள் நமக்கு தெரியாம எதுவும் குரு சொன்னாலும் பண்ணிட்டே இருக்கோம். எதுக்காக பண்ணணும் இங்கதான மானசஸ்வரூபம் இருக்கு. ஆகையால் மானசாதேவி அப்படின்னு சித்த யோகினி இவருக்கு இந்த ஜரக்காருங்கிறவரோடு இந்த அம்மா பேரும் ஜரக்காரு தான் ஜரக்காருங்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருக்கார். அவளுக்கு ஆஸ்தீகர்னு ஒரு பையன் பிறந்தான். அதனால இந்த அம்மாவுக்கு ஆஸ்தீக மாதான்னு பேரு. இப்படி ஜரக்காரு கல்யாணம் பண்ணா ஜரக்காரு பிரியான்னு பேரு. ஜரக்காரு ஜரக்கார் மனசா சித்த யோகினி வைஷ்ணவி நாகபோ நாகபகினி சைவி நாகேஸ்வரி ததா ஜரத்காரு பிரியா ஆஸ்தீக மாதா விஷஹவேதித மகாஜான யுதா சைவ சாதேவி விஸ்வபூஜிதா அப்படின்னு அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம். இப்படி நம்ம சரீர நமக்கு மனசுல இருக்கக்கூடியதான மானசமான மூன்று விதமான மலங்கள் மூன்று விதமான பாசங்கள் இந்த பாசங்களை அறுக்கிறதுக்காக நான் சித்தமா இருக்கேன்னு தன் கழுத்துல மூன்று கயர்கள் மாதிரி மூன்று கோடுகளை வச்சுட்டு காம காண்பிச்சிருக்கலாம். சுலலிதோதயிருந்தரே சத்கலா மந்திரே மந்தரே அப்படின்னு காளிதாசனும் இந்த சத்கலா மந்தரே மந்தரே அழகா நடந்து கொண்டிருக்கிறவள் அதே சமயத்துல கழுத்துல கம்பு கண்டி இந்த சங்கம் உயர்ந்ததான ஒரு சங்கம் இருக்க அதுல மூணு கோடு இருக்குமா அந்த மூணு கோடு இருக்கக்கூடியதான சங்கம் போன்றதான கழுத்துடையதான அம்பாள் அப்படின்னு சொல்லி எட்டு வர்க்கங்களோட அனங்க குசுமா, அனங்க மேகலா, அனங்க மதனா, அனங்க மதனாதுரா, அனங்க ரேகா, அனங்க வேகினி, அனங்க அங்குஷா, அனங்க மாலினி அப்படின்னு எட்டு சக்கரங்களை தனித்தனியாக அந்த அஷ்டதளத்தில் நீங்க பூஜை பண்ணிருக்கல அந்த ஸ்வரூபமும் இங்கத்தான் வருது அப்படின்னு விசேஷமாக இந்த ஸ்வரூபத்தை தேவி பாகவத்தில் இதை சொன்னார். அதத்தான் இங்க கிஞ்ச ஸ்வதந்திரம் சக்தி கர்த்தத்வம். இந்த கர்த்தத்வம் எப்படி இருக்கு? ஸ்வாதந்திரம் சைதன்யமாத்மாசூத்திரம் தாதந்திரேசாத் சைதன்யம் அப்படின்னு அதனால கர்த்தத்வாதி தர்ம அபாவ பரம் கர்த்தத்வாதி தர்மம் அவருக்கு இல்ல அம்பாளுக்குத்தான். ஆத்ய சூத்திரம் கில சக்தி சாஸ்திரே சைதன்யமாத்மேதி சிவசாஸ்திரே சிவஸ்த சக்தி தேவதஸ்மாத் சிவனும் சக்தியும் ஒரே சைதன்யம் தான். ஆகையால் வேதாந்தத்துல உபனிஷத்துல சொல்லியிருக்கக்கூடியதான தத்துவமும் இங்க இருக்கக்கூடியதான தத்துவமும் ஒண்ணுதான். அபியுக்தை ருச்சதே தத்து சிவசக்தி மதோ சக்தி சக்தி மதோ. ஒரு சக்தி போயிடுது, சக்தி மதோக தான் இருக்கு புஷத்துல, சக்தி சக்தி மதோகன்னு போட்டுக்கணும். சக்தி சக்தி மதோகோ அபேதிப்பிராயேனா இதேதான் பகவத்கீதையில பதினாலு அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகத்துல பாஷ்யம் பண்ணும் பொழுது சங்கராச்சாரியர் சக்தி சக்தி மதோகம் எழுதியிருக்கார். இதே சொல்லுமா இருக்கு அபேத அபிப்பிராயேனா இது சைவ ரகசிய நிஷ்கர்ஷா. ஆகையால் அம்பாள் ஒரு ரூபமும் எடுத்திருக்கா, பல ரூபமும் எடுத்திருக்க, பல ரூபங்களும் தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான பல வடிவங்களை காமிச்சு ஒவ்வொரு வடிவத்தினாலையும் மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடியதான துன்பங்களை அகற்றணும் என்பதற்காக எடுத்திருந்ததான அவதாரங்கள் அத்தனையும் இந்த பசுபாச விமோச்சனி எனக்கூடியதான ஒரு செயலுக்காகத்தான் வந்தது என்று சொல்லி அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய், கொண்டது அல்ல என் கை நன்றே, உனக்கு இனி நான் என்ன செய்யணும், நடுக்கடலுக்குள் சென்றே வீணும் இல்ல கரை ஏறுகை நின் திருவுளவே ஒன்றே பல உருவே அதுவே என் உமையவளே. அம்பாள் ஒன்றே ஒன்னாகத்தான் இருக்க, ஏகாகினி பூமரூபா நிர்வைதா துவைதவர்ஜிதா கேவலா பல உருவே பகுரூபா விவிதாகாரா அதுவே ஒரு உருவம் இல்லாதவா நிராகாரா நிராகுலா என் உமையவளே. அந்த உமாஸ்வரூபமா பூமரூபமா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு அந்த ஸ்வரூபத்தை ஒன்னு அடைஞ்சாச்சு. இனிமேல என்ன ஸ்வரூபம் என்ன பண்ணணும் நீங்க தான் பண்ணணும். நான் நடுக்கடல்ல குடிச்சுட்டாலும் காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசிய ஆர்த்திகரே தேவி நாராயணே நமஸ்துதேன்னு எல்லோரு விதமான துன்பங்கள் எது வந்தாலும் காப்பாற்ற வேண்டிய உன் பொறுப்புன்னு அம்பாடத்துல சரணாகதி பண்ணக்கூடியதான நாமா பசுபாச விமோசனி இதுவரைக்கும் பார்த்தோம். இந்த நாமா இதோட முடிஞ்சது. ஏன்னா இன்னைக்கு இந்த நாமா முடிச்சு முன்னு ஆரம்பிச்சேன்.